ஓம் சாந்தி. 26/1/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அரைகல்பமாக யாரை பக்தி செய்தீர்களோ அதே தந்தை அவரே வந்து உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கல்வியின் மூலமாகவே நீங்கள் தேவி தேவதையாக ஆகிறீர்கள். கேள்வி: யோகம் என்ற லிப்டின் அற்புதம் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் லிப்ட் மூலமாக ஒரு நொடியில் மேலே ஏறி விடுகிறீர்கள். அதாவது ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஏணிப்படியில் இறங்குவதற்கு 5000 வருடங்கள் பிடித்தன, மேலும் ஒரு நொடியில் ஏறிவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதுதான் யோக பலத்தின் அற்புதமாகும். தந்தையின் நினைவினால் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. ஆத்மா சதோபிரதானமாக ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையின் புகழ் குழந்தைகளுக்கு கூறப்பட்டுள்ளது. அவர் ஞானக்கடல், சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த சுரூபமாவார், அமைதியின் கடலாவார். அவருக்கு அனைத்து எல்லைக்கப்பாற்பட்ட பட்டங்களும் அளிக்கப்படுகின்றன. இப்பொழுது தந்தை ஞான கடலாவார். மேலும் இந்த சமயம் இருக்கும் மனிதர்கள் அனைவருமே நாங்கள் பக்தியின் கடலாவோம் என்பதை அறிந்துள்ளார்கள். பக்தியில் யார் அனைவரையும் விட தீவிரமாக இருக்கிறாரோ அவருக்கே மதிப்பு கிடைக்கிறது. இந்த சமயம் கலியுகத்தில் இருப்பது பக்தி துக்கம், சத்தியுகத்தில் இருப்பது ஞானத்தின் சுகம். அப்படியின்றி அங்கு ஞானம் இருக்கிறது என்பது அல்ல. எனவே இந்த புகழ் ஒரே ஒரு தந்தையினுடையது ஆகும். மேலும் குழந்தைகளின் புகழும் இருக்கிறது. ஏனென்றால் தந்தை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். இரண்டு யாத்திரைகள் உள்ளன என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். பக்த ஜனங்கள் தீர்த்த யாத்திரை செல்கிறார்கள், நாலாபுறங்களிலும் சுற்றி வருகிறார்கள். ஆக எவ்வளவு காலம் நாலாபுறங்களிலும் சுற்றி வருகிறார்களோ அவ்வளவு காலம் விகாரத்தில் செல்வது இல்லை. சாராயம் போன்ற மோசமான பொருட்கள் எதையும் உட்கொள்ளவோ அருந்தவோ மாட்டார்கள். சில சமயம் பத்ரிநாத், சில சமயம் காசி என்று சுற்றி வருவார்கள். இறைவனிடம் பக்தி செய்கிறார்கள். இப்பொழுதோ பகவான் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா? எல்லா இடங்களிலும் சென்று சுற்றி வர வேண்டியது இல்லை அல்லவா? சிவபாபாவினுடைய தீர்த்தங்களில் சுற்றி வருகிறார்கள். அனைத்தையும் விட பெரியது பனாரஸ் தீர்த்தம் என்று பாடப்பட்டுள்ளது. அதற்கு சிவனின் நகரம் என்று கூறுகிறார்கள். நாலாபுறங்களிலும் செல்கிறார்கள். ஆனால் யாருக்கு தரிசனம் செய்ய செல்கிறார்களோ அல்லது யாரை பக்தி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சரித்திரம், தொழில் யாருக்குமே தெரியாது. எனவே அதற்கு குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகிறது. ஒருவருக்கு பூஜை செய்வது, தலை வணங்குவது மற்றும் அவரது வாழ்க்கை சரித்திரத்தை அறியாமல் இருப்பது இதற்கு குருட்டு நம்பிக்கை என்பார்கள். வீட்டில் கூட கொண்டாடுகிறார்கள். தேவிகளுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள்? மண்ணினால் அல்லது கல்லினால் தேவிகளை அமைத்து அவற்றை அலங்கரிக்கிறார்கள். உதாரணமாக லக்ஷ்மியின் படத்தை அமைக்கிறார்கள். அவர்களிடம் இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை கூறுங்கள் என்றால் அவர் சத்தியுகத்தின் மகாராணியாக இருந்தார் என்பார்கள். திரேதாயுகத்தில் பிறகு சீதை இருந்தார். மற்றபடி இவர்கள் எவ்வளவு காலம் ஆட்சி புரிந்தார்கள்? லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாத்திரை செல்கிறார்கள். இவை அனைத்துமே இறைவனை சந்திப்பதற்கான வழிகளாகும். சாஸ்திரங்கள் படிப்பது இதுவும் இறைவனை சந்திப்பதற்கான வழியாகும். ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால் அவர் எங்கும் வியாபித்து இருப்பவர் என்பார்கள். ஆன்மீக கல்வியின் மூலம் நாம் இவர்களைப் போல ஆகிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யாரை சந்திப்பதற்காக அரை கல்பம் பக்தி மார்க்கம் நடக்கிறதோ அதே தந்தை அவரே வந்து கற்பிக்கிறார். பாபா தூய்மையாக காக்குங்கள். மேலும் நீங்கள் யார் என்று உங்கள் அறிமுகத்தையும் கொடுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆத்மாவாகிய நீங்கள் புள்ளி ஆவீர்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஆத்மாவிற்குதான் இங்கு சரீரம் கிடைத்துள்ளது, எனவே இங்கே காரியம் செய்கிறது. தேவதைகளுக்கு அவர்கள் சத்தியுகத்தில் ஆட்சி புரிந்து சென்றுள்ளார்கள் என்று கூறுவார்கள். கிறிஸ்தவர்களோ இறை தந்தை உண்மையில் சொர்க்கத்தை உருவாக்கினார் என்று புரிந்துள்ளார்கள். நாங்கள் அங்கு இருக்கவில்லை. பாரதத்தில் பாரடைஸ் இருந்தது. அவர்களுடைய புத்தி நன்றாக உள்ளது. பாரதவாசிகள் சதோ பிரதானமாக ஆகிறார்கள், பிறகு தமோ பிரதானமாகவும் ஆகிறார்கள். அவர்கள் இவ்வளவு சுகத்தை பார்ப்பது இல்லை, பிறகு துக்கத்தை கூட இந்த அளவு பார்ப்பது இல்லை. இப்பொழுது பின்னால் இருக்கும் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு சுகமாக இருக்கிறார்கள். முதலிலோ அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். பணம் உழைப்பு மூலமாக சம்பாதிக்கப்படுகிறது அல்லவா? முதலில் ஒரு கிறிஸ்து வந்தார், பிறகு அவரது தர்மம் ஸ்தாபனையாகிறது, விருத்தியாகிக் கொண்டே செல்கிறது. ஒன்றிலிருந்து இரண்டு, இரண்டிலிருந்து நான்கு, இவ்வாறு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், கிறிஸ்தவர்களுடைய மரம் எவ்வளவு ஆகிவிட்டுள்ளது. அஸ்திவாரம் தேவி தேவதா குடும்பமாகும். அது மீண்டும் இந்த சமயம் இங்கு ஸ்தாபனையாகிறது. முதலில் ஒரு பிரம்மா, பிறகு பிராமணர்களின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் விருத்தியடைகிறார்கள். தந்தை கற்பிக்கிறார், அப்பொழுது மிகவுமே ஏராளமான பிராமணர்கள் ஆகிவிடுகிறார்கள். முதலிலோ இந்த ஒருவர் இருந்தார் அல்லவா? ஒன்றிலிருந்து எவ்வளவு விருத்தி ஆகிவிட்டுள்ளது, எவ்வளவு ஆக வேண்டியுள்ளது, எத்தனை பேர் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் தேவதைகளாக இருந்தார்களோ அத்தனை பேர் ஆகவே வேண்டியுள்ளது. முதலில் இருப்பவர் ஒரு தந்தை, அவருடைய ஆத்மா இருக்கவே இருக்கிறது. தந்தையின் குழந்தைகளாகிய நாம் ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஒருவர் அனாதியாவார். பிறகு சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அனைத்து மனிதர்களும் எப்பொழுதுமே இருக்க மாட்டார்கள் அல்லவா? ஆத்மாக்கள் பல்வேறு பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது. இந்த விருட்சத்தின் முதன் முதல் வேர் தேவி தேவதைகளின் உடையதாகும். பிறகு அவற்றிலிருந்து தண்டுகள் வெளிப்பட்டுள்ளன. எனவே குழந்தைகளே, நான் வந்து என்ன செய்கிறேன் என்பதை தந்தையே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாவில்தான் தாரணையாகிறது. நான் எப்படி வந்தேன் என்பதை தந்தை வந்து கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே தூய்மையற்றவராக ஆகிவிடும் பொழுது நினைவு செய்கிறீர்கள். சத்தியுகம் த்ரேதா யுகத்திலோ நீங்கள் சுகமாக இருக்கும் பொழுது நினைவு செய்யாமல் இருந்தீர்கள். துவாபர யுகத்திற்கு பிறகு துக்கம் அதிகமாக ஆகும் பொழுது ஹே பரமபிதா பரமாத்மா பாபா என்று கூப்பிட்டீர்கள். ஆம் குழந்தைகளே, கேட்டேன், என்ன விரும்புகிறீர்கள்? பாபா வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குங்கள். பாபா, நாங்கள் மிகவும் துக்கமுடையவர்களாக தூய்மையற்றவர்களாக உள்ளோம். நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். கருணை புரியுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள். பாபா, தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள். தூய்மை என்று சத்தியுகத்திற்கு கூறப்படுகிறது. இதுவும் தந்தை அவரே வந்து கூறுகிறார். நாடகத்தின் திட்டப்படி சங்கமயுகம் ஆகும் பொழுது, சிருஷ்டி பழையதாகிவிடும் பொழுது நான் வருகிறேன். துறவிகள் கூட இரண்டு விதமாக உள்ளார்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அவர்கள் ஹட்டயோகி ஆவார்கள். அவர்கள் ராஜயோகி என்று கூறப்படுவது இல்லை. அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட துறவரமாகும். வீடு வாசலை விட்டு போய் காட்டில் இருக்கிறார்கள். குருமார்களுக்கு சீடர்கள் ஆகிறார்கள். கோபிச்சந்த் ராஜாவிற்கும் கூட ஒரு கதையை கூறுகிறார்கள். நீங்கள் ஏன் வீடு வாசலை விடுகிறீர்கள்? எங்கு செல்கிறீர்கள்? சாஸ்திரங்களில் அதிகமான கதைகள் உள்ளன. இப்பொழுது பிகேக்களாகிய நீங்கள் ராஜாக்களுக்கும் ஞானத்தை மற்றும் யோகத்தை கற்பிக்கிறீர்கள். ஒரு அஷ்டாவக்கிரரின் கதையும் உள்ளது. அதில் காண்பிக்கிறார்கள், ராஜாவிற்கு வைராகியம் ஏற்பட்டது. யாராவது என்னை பரமாத்மாவை சந்திக்குமாறு செய்யுங்கள் என்று கூறினார். முரசை அடிக்குமாறு செய்வித்தார். இது அதே நேரம் தந்தையை சந்திக்க செய்வதற்கு. நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ஞானத்தை அளிக்கிறீர்கள் அல்லவா, எப்படி நீங்கள் சந்தித்துள்ளீர்களோ அதே போல மற்றவர்களையும் சந்திக்க வைக்கும் முயற்சியை செய்கிறீர்கள். நாங்கள் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்கிவிடுவோம், முக்தி ஜீவன் முக்தியை அளிப்போம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பிறகு அவர்களுக்கு கூறுங்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் அல்ல. உங்களிடம் கூட ஆரம்பத்தில் அமர்ந்தபடியே ஒருவரை ஒருவர் பார்த்து தியானத்தில் சென்று விடுவார்கள் அல்லவா. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இவருக்குள் தந்தை இருந்தார் அல்லவா, எனவே அவர் அதிசயம் செய்து காண்பித்துக் கொண்டிருந்தார். அனைவருடைய புத்தி எனும் கயிறை இழுத்துவிட்டுக் கொண்டிருந்தார். பாப் ராதா இருவரும் இணைந்து இருந்தார்கள் அல்லவா, சுடுகாடு அமைப்பார்கள். அனைவரும் தந்தையின் நினைவில் உறங்கிவிடுங்கள், அனைவரும் தியானத்தில் சென்று விடுவார்கள். இவை அனைத்தும் சிவபாபாவின் சாமர்த்தியமாக இருந்தது. இதை பிறகு அநேகர் மாயாஜாலம் என்று நினைக்க முற்பட்டார்கள். இது சிவபாபாவின் விளையாட்டாக இருந்தது. தந்தை மந்திரவாதி, வியாபாரி, ரத்தினங்களை அளிப்பவர் ஆவார் அல்லவா. வண்ணானும் ஆவார், தட்டானும் ஆவார், வழக்கறிஞரும் ஆவார். அனைவரையும் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கிறார். அவரைதான் ஹே பதீத பாவனரே, ஹே தூரதேசத்தில் இருப்பவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். அதுவும் தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். இப்பொழுது நீங்கள் அதன் பொருளை புரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் என்னை ராவணனுடைய தேசத்தில் அழைத்துள்ளீர்கள் என்று தந்தை வந்து கூறுகிறார். நானோ பரம்தாமத்தில் அமர்ந்திருந்தேன். ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதற்காக என்னை நரகமான ராவணனுடைய தேசத்தில் அழைத்துள்ளீர்கள். இப்பொழுது சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்கிறார் அல்லவா, எனவே இது நாடகமாகும். நான் உங்களுக்கு அளித்திருந்த ராஜ்யம் முடிவடைந்தது. பிறகு துவாபர யுகம் முதல் ராவண ராஜ்யம் நடந்தது. ஐந்து விகாரங்களில் விழுந்தீர்கள். அது பற்றிய சித்திரங்கள் கூட ஜகநாத்புரியில் உள்ளது. முதல் நம்பரில் இருந்தவரே பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது கடைசியில் இருக்கிறார். பிறகு அவர்தான் முதல் நம்பரில் செல்ல வேண்டும். இந்த பிரம்மா அமர்ந்துள்ளார், விஷ்ணு கூட அமர்ந்துள்ளார். இவர்களுக்குள் என்ன தொடர்பு உள்ளது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. பிரம்மா சரஸ்வதி கூட உண்மையில் சத்தியுகத்திற்கு அதிபதியாக லக்ஷ்மி நாராயணராக இருந்தார்கள். இப்பொழுது நரகத்திற்கு அதிபதி ஆவார்கள். இப்பொழுது இவர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆவதற்காக தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்வாடா ஆலயத்தில் முழுமையான நினைவார்த்தம் உள்ளது. தந்தை கூட இங்குதான் வந்துள்ளார். எனவேதான் இப்பொழுது அபுமலை அனைத்து தீர்த்தங்களிலும் அனைத்து தர்மங்களின் தீர்த்தங்களிலும் முக்கியமான தீர்த்தம் என்று எழுதுகிறோம். ஏனென்றால் இங்குதான் தந்தை வந்து அனைத்து தர்மங்களுக்கும் சத்கதி அளிக்கிறார். நீங்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். பிறகு அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். அது ஜட நினைவார்த்தம். இது உயிரோட்டமானது. நீங்கள் சைத்தன்யமாக அதுபோல ஆகிவிடும் பொழுது இந்த ஆலயங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த நினைவார்த்தத்தை அமைப்பார்கள். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கம் மேலே இருக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இதே பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த சக்கரத்தை பார்த்த உடனேயே முழு ஞானமும் வந்து விடுகிறது. துவாபரம் முதல் வேறு வேறு தர்மங்கள் வருகின்றன. ஆக இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன. இது இரும்பு யுகமாகும். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். சத்தியுகத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். கலியுகத்தில் அனைவருமே கல்புத்தியாக உள்ளார்கள். சத்தியுகத்தில் தங்க புத்தியாக இருப்பார்கள். நீங்கள் தான் தங்க புத்தியாக இருந்தீர்கள். நீங்கள் தான் பிறகு கல்புத்தியாக ஆகியுள்ளீர்கள். மீண்டும் தங்க புத்தியாக வேண்டும். வேண்டும். இப்பொழுது தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை அழைத்தீர்கள், எனவே நான் வந்துள்ளேன். மேலும் உங்களுக்கு கூறுகிறேன், காமத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். முக்கியமானது இந்த விகாரம். சத்தியுகத்தில் அனைவருமே நிர்விகாரியாக இருப்பார்கள். கலியுகத்தில் விகாரிகளாக இருக்கிறார்கள். குழந்தைகளே, இப்பொழுது விகாரமற்றவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். 63 பிறவிகள் விகாரத்தில் சென்றுள்ளீர்கள். இப்பொழுது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள். இப்பொழுது அனைவருமே சாகத்தான் வேண்டும். நான் சொர்க்கத்தை உருவாக்க வந்துள்ளேன், எனவே இப்பொழுது என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். நான் என்ன கூறுகிறேனோ அதை கேளுங்கள். இப்பொழுது நீங்கள் கல்புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தான் முழுமையாக படி இறங்குகிறீர்கள், பிறகு ஏறுகிறீர்கள். நீங்கள் ஜின்பூதத்தை போல. ஜின்பூதத்தின் கதை உள்ளது அல்லவா? எனக்கு வேலை கொடு என்று அது கூறியது. ஆக ராஜா கூறினார், நல்லது, படி ஏறு மற்றும் இறங்கு. இறைவனுக்கு என்ன வந்தது என்று இவ்வாறு படியில் ஏற வைக்கிறார் மற்றும் இறங்க வைக்கிறார் என்று அநேக மனிதர்கள் கூறுகிறார்கள். பகவானுக்கு என்ன ஆகியது என்று இதுபோல ஏணிப்படியை அமைத்தார். இது அனாதி நாடகம் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் 5000 வருடங்களில் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு கீழே இறங்குவதற்கு 5000 வருடங்கள் பிடித்தன. பிறகு ஒரு நொடியில் மேலே செல்கிறீர்கள். இது உங்களுடைய யோக பலத்தின் லிப்ட் ஆகும். நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை வந்துவிடும் பொழுது நீங்கள் ஒரு நொடியில் மேலே ஏறிவிடுகிறீர்கள். பிறகு கீழே இறங்குவதில் 5000 வருடங்கள் பிடித்தன. கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. ஏறுவதற்கோ லிப்ட் உள்ளது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பிறகு மெது மெதுவாக தமோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். 5000 வருடங்கள் பிடிக்கிறது, நல்லது. பிறகு தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஒரு பிறவியில் ஆக வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியை அளிக்கிறேன், எனவே நீங்கள் தூய்மையாக ஏன் ஆகக்கூடாது? ஆனால் காமம் கோபம் ஆகியவை கூட உள்ளன அல்லவா? விகாரம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது பெண்களை அடிக்கிறார்கள், வெளியே தள்ளிவிடுகிறார்கள், நெருப்பில் இடுகிறார்கள். மீது எவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றன. இதுவும் நாடகத்தில் அமைந்துள்ளது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உலகிற்கு அதிபதி ஆவதற்கு உலக அரசாட்சியை பெற வேண்டும் என்றால் காம விகாரத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும். முழுமையாக விகாரமற்றவர்களாக அவசியமாக வேண்டும். இரண்டாவது, எப்படி நமக்கு தந்தை கிடைத்துள்ளாரோ அதே போல அனைவரையும் தந்தையை சந்திக்குமாறு செய்யும் முயற்சியை செய்ய வேண்டும். தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உண்மையிலும் உண்மையான யாத்திரையை கற்பிக்க வேண்டும். வரதானம். துக்கமான உலகம் அருகில் இருந்தாலும் கூட கவலையற்ற உலகின் ராஜ்யத்தை அனுபவம் செய்யக்கூடிய அஷ்ட சக்திகளின் சொரூபம் ஆகுக. விளக்கம். துக்கம் மற்றும் துக்கமற்ற ஞானம் இப்பொழுது இருக்கிறது. துக்கமான உலகம் முன்னால் இருந்தாலும் கூட எப்பொழுதும் கவலையற்ற ராஜ்யத்தின் அனுபவத்தை செய்வது, இதுதான் அஷ்ட சக்திகளின் சொரூபம். கர்ம இந்திரியங்களை வென்ற குழந்தைகளின் அடையாளம். இப்பொழுதுதான் பாபாவின் மூலம் அனைத்து சக்திகளின் பிராப்தி ஏற்படுகிறது. ஆனால் ஒருவேளை சகவாச தோஷத்தினால் அல்லது கர்ம இந்திரியங்களுக்கு வசப்பட்டு தனது சக்தியை இழந்துவிட்டால் கவலையற்ற ராஜ்யத்தினால் அடைந்த போதை மற்றும் மகிழ்ச்சி தானாகவே இழந்துவிடுவோம். கவலையற்ற ராஜ்யமும் பரம ஏழ்மை நிலையை அடைந்துவிடும். ஸ்லோகன். திடத்தன்மையின் சக்தி எப்பொழுதும் துணையாக இருந்தால் வெற்றி கழுத்தின் மாலையாகிவிடும். அவ்யக்த சமிஞ்சை இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடப்பட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்யுங்கள். தனது எண்ணங்களின் புயல் அல்லது ஏதாவது சம்பந்தங்களின் மூலம், இயற்கை அல்லது குழந்தைகளின் மூலம் புயல் அல்லது தடைகள் வருகிறது என்றால், அதிலிருந்து விடுபடுவதற்காக யோக நிலையில் நிலைத்திருப்பவர் ஞானம் நிறைந்தவராகுக. எதுவரை யோக நிலையில் நிலைத்திருக்கவில்லையோ அதுவரை தடைகளோடு போராட வேண்டி இருக்கும். ஓம் சாந்தி.